நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர்களே, எந்த ஒரு பயிர் சாகுபடிக்கும் அடிப்படையா இருக்கிற நல்ல விதைகள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவு கிடைக்கிறது இல்ல. அதனால விதை உற்பத்தி செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை தன்னுடைய அனுபவத்தில இருந்து சொல்றாங்க பி விஸ்வநாதன் அவங்க. அவங்களோட அனுபவங்கள் என்னன்னு நாமும் தெரிஞ்சுக்கலாமா?
வணக்கங்க, என் பெயர் பி விஸ்வநாதன். பல்கலைக்கழகத்தோட ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்புடைய ஒரு விவசாயி. திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கேவிக்கவிலையும் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருக்கும்பொழுது விருதாயத்தில் இருந்த கேவிக்கவிலையும் தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகளோடு தொடர்பாக இருந்து பல தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்று பயனடைந்த விவசாயி என என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன்.
பல்கலைக்கழகத்தோட பல வருஷங்களா தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்படிங்க, நீங்க வந்து விவசாயம் மட்டுமே தொழிலா வச்சிருக்கீங்களா, இல்ல இப்ப புதுசா நிறைய பேர் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வர்றாங்க, அந்த மாதிரி வந்திருக்கீங்களா?
ஆரம்பத்திலிருந்தே விவசாயத்தை மட்டும்தாங்க தொழிலா வச்சிருக்கிறேன். நான் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த உடனே சொந்த நிலங்கள் இருந்தாலும் மூதாதைகள் தொழிலா இருந்தனாலும் தொடர்ந்து இதையே செய்யணும்ன்ற ஆர்வத்துல 30 ஆண்டு காலமா விவசாயம் செய்து வருகிறேன். பல்கலைக்கழகத்தோட தொடர்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு விவசாயம் செய்யும்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு சரியான இடம் எது என்று நான் தேர்வு செய்து பார்க்கும்பொழுது நான் அதிக அளவில் மணிலா பயிர் செய்தேன். அதில் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையம் எனக்கு மிகவும் பெரிய தொழில்நுட்பங்களை கொடுத்து உதவி செய்தது. இது தவிர மற்ற உழவியல் முறைகளுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை விருதாயத்தில் அப்போல்லாம் ஒருங்கிணைந்த தென்னாக்காடு மாவட்டங்க, அப்போ விருதாயத்தில் இருந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் எனக்கு நிறைய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கியது. இதனால் தொடர்ந்து இவங்களோட தொடர்பு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் ஏற்பட்டு விட்டதுங்க. இதனால் நான் நிறைய பலனடைஞ்சிருக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி ஒரு செய்கிற வேலையை வந்து நல்ல அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இதுக்காக செய்கிறோம் அப்படின்னு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தான். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஆலோசனைகள் பெற்று என்னென்ன தொழில்நுட்பங்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பின்பற்றிருக்கீங்க?
குறிப்பாக சொன்னாங்க, மணிலாவில் இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்கள் மண்ணில் போடுற உரத்தில் 1/100 இலை வழியாக தெளித்தா கூட போதும். அந்த இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் மணிலாவில் 1 கிலோ DAP, 400 கிராம் அமோனியம் சல்ஃபேட், 200 கிராம் போராக்ஸ், 178 ml பிளானோஃபிக்ஸ், இதை 25 நாள் 1 தடவை 35 நாள் 1 தடவை மணிலாவில் தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக 20% மகசூல் கூடுதலாக கிடைத்ததையும் நான் கண்டிருக்கிறேங்க. அதோடு இல்லைங்க, மணிலாவினுடைய திரட்சி இதை தெளிக்காத வயலோட தெளித்த வயலில் 20% உடைப்பு திறன் கூடுதலாக இருந்ததை நான் கண்டிருக்கிறேன். இதை நம்ம பல்கலைக்கழகத்தில் பயிர் வினையியல் துறையில் டாக்டர் கமலா திருமலைச்சாமின்னு சொல்லிட்டு ஒரு வேளாண்மை விஞ்ஞானி இருந்தாங்க. அவங்க திண்டிவனத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட இதில் ஒரு பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டிலேயே முதல் அனுசரணை ஆய்வே என் வயலில் தான் நடைபெற்றது, மிக வெற்றிகரமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம பல்கலைக்கழகம் மூலமா அடைஞ்சிருக்கிறாங்க. VRI 2 மணிலா, அது முன்னாடி கல்ச்சரா VG 77 இருக்கும்பொழுது என்கிட்ட ஒரு 2 கிலோ கொடுத்தாங்க. அதை வச்சு நான் டெவலப் பண்ணி 2000 கிலோவுக்கு மேலே கூட உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். இதை வந்து விருதாயத்தில் இருக்கக்கூடிய மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் இருந்தாங்க, கொடுத்தாங்க. இதே மாதிரி விருதாயத்தில் இருக்கக்கூடிய கேவிக்கேவில் லேப் டு லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டமும் என் பண்ணையில் செயல்படுத்தினாங்க. இது தவிர முதல் நிலை செயல் விளக்க பண்ணை எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 5 ஹெக்டேர் VRI 2 மணிலா விதை உற்பத்திக்காகவே கொடுத்து எல்லாரும் நல்ல விதை உற்பத்தி பண்ணி அன்றையிலிருந்தே எங்கள் கிராமம் மணிலா விதை உற்பத்தி கிராமமாக விளங்குதுங்க. அதாவது பொதுவாக தானியமாக உற்பத்தி பண்ணுறதோட விதையாக உற்பத்தி பண்ணும்போது 20-25% கூடுதலாக வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போன்ற தொழில்நுட்பங்களை நான் பல்கலைக்கழகத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் மூலியமாக நல்ல பலன் அடைந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ மணிலால விதை உற்பத்தி செய்யும் போது அதிகப்படியான லாபம் 20% வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக விதை உற்பத்தி மட்டும்தான் பண்றீங்களா இல்ல மற்ற பயிர்களும் சாகுபடி பண்றீங்களா?
விதை உற்பத்தியும் செய்யறேங்க, நெல்லிலையும் விதை உற்பத்தி செஞ்சிருக்கிறேன், கரும்புலையும் விதை உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புதிய ரகங்களை தான் விதை உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா புதிய ரகங்களுடைய விதைகள் வெரைட்டி ரிலீஸ் பண்ண உடனே நல்ல டிமாண்ட் இருக்கும். எல்லா விவசாயிகளுக்கும் இதை கிடைக்க செய்யறதுலையும் ஒரு மகிழ்ச்சி, நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறதுல மகிழ்ச்சி, ஒரு புதிய ரகத்தை இந்த பெருமளவில் பயிர் செய்தேன்றதுலையும் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த மாதிரி காரணத்துக்காக நான் செய்யறதுங்க. இது தவிர பயிர் வகைகள் நெல் இந்த மாதிரி தானியங்களும் உற்பத்தி பண்றேன், இதுக்கப்புறம் சவுக்கை இந்த மாதிரி மரப்பயிர்களும் செய்திருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் செய்துதான் இருக்கிறாங்க.
இந்த நிலக்கடலையில விதை உற்பத்தி அப்படிங்கும் போது அதுல என்னென்ன முக்கியமான தொழில்நுட்பங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கு?
நிலக்கடையில விதை உற்பத்தியின் பொழுது முதல்ல நீங்க நிச்சயமா கிட்டத்தட்ட 100% தூய்மையான விதை, இல்லைன்னா உங்களுக்கு 95% கண்டிப்பா தூய்மையான விதை மட்டும்தான். அதுவும் நான் வந்து நம்ம வல்லுநர் விதைகள் இல்லைனாக்கா ஃபவுண்டேஷன் சீட் இந்த மாதிரி ஆதார நிலை விதைகளை தான் வாங்கி உபயோகிக்கிறது. அதே சமயத்தில் தானியமா உற்பத்தி பண்றதை விட விதை உற்பத்தி பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மற்ற கலப்பினங்கள் இல்லாம முன்னாடியே அந்த நிலத்துல வேற ஏதாவது பயிர் செய்திருந்தால் கூட பரவாயில்ல, மணிலாவே செஞ்சிருந்தா பல தடவை நல்ல கோடை உழவு உழுது, ஒரு தடவை கூட அதில் இருந்த தப்பு செடிகள்னு சொல்லுவோம் அது முளைக்காத மாதிரி மிக கவனமாக பார்த்துக்கிறது. இதுக்கப்புறம் விதை உற்பத்தி என்னும்பொழுது காய்கள் மிக திரட்சியாக இருக்கணும். இதுக்காக நம்ம பரிந்துரையான தொழில்நுட்பங்கள் படி நல்ல கோடை உழவு, அதிகமான இயற்கை எரு, இதுக்கப்புறம் ஜிப்சம், முறையான களையெடுத்தல், மண்ணணைத்தல், இந்த இலைவெடி ஊட்டச்சத்து தெளித்தல், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. விதை உற்பத்திக்கு கரெக்டாக அறுவடை நாளை பார்த்துனேந்து முறையாக அறுவடை பண்ணி அதை முறைப்படி காய வைக்கிறது மிக முக்கிய விஷயங்க. நீங்கள் பாட்டும் அறுவடை பண்ணி தார்ப்பாய் போட்டு மூடிட்டு ரெண்டு நாள் கழிச்சு காய வச்சிங்கன்னா முளைப்புத்திறன் பாதிக்கும், அந்த மாதிரி முளைப்புத்திறன் பாதிக்காதபடி. இதுவே கோடையில் வந்து மணியில் அறுவடை செய்யும்போது, இதே மழை நாள் அறுவடை செய்யும்போது மழை பெஞ்சி மூடி வச்சுட்டிங்கன்னா கேட்டுடும், கோடையில் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வெயிலில் காஞ்சதுனாவே அதனுடைய முளைப்புத்திறன் பாதிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தடவை கூட்டி மூடுறது, இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பொக்கைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி முறையான விதையாக கொடுப்பது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை கையாண்டுருக்குறாங்க. வெயில் நாளில் அதிக நேரம் காய வச்சுருந்தீங்கன்னா முளைப்புத்திறன் பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நிறைய வெயிட் லாஸ் வரும், எண்ணெய் சத்து கூட குறையும். ரெண்டாவது மழை நாளில் அந்த மாதிரி நேரத்தில் மூடி வச்சுருந்தீங்கன்னா சொத்தையாயிடும்னு சொல்லுவாங்க, பூசணங்களும் அதுக்குள்ளே ஊடுருவி அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கூடுதல் ஆள்கள் சிரமமானால் கூட அறுவடைக்கு பின் செய் நேர்த்திகளை மிக சிறப்பாக செய்தாதான் அது நல்ல தானியமாவோ நல்ல விதையாவோ அமைய முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க.
சரிங்க, மற்றபடி சாகுபடி செய்யும்போது நம்ம இந்த குறிப்பிட்ட பருவத்தில் சாகுபடி செய்யறதுனால நமக்கு வந்து அந்த சரியான மகசூல் எடுக்க முடியும் மற்ற இயற்கையினுடைய பாதிப்புகள் இல்லாமல், அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த பருவம் சரியா இருக்கும்?
இரவை மணிலான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒரு 20-30 தேதிக்குள்ள மிக அற்புதமான பட்டம், அதில் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி மானாவாரி மணிலான்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணை பட்டம், ஜூன் மாதம் கடைசி வாரம் அந்த மாதிரி நேரத்தில் விதைப்பு செய்யணும். இந்த மாதிரி செய்யும்பொழுது கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்கிறத விட இந்த மாதிரி சரியான பட்டத்தில் செய்யும்போது 5-10% மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நான் என் அனுபவத்திலும் கண்டிருக்கிறேன், தொடர்ந்து இதை கடைபிடித்து பலனடைந்திருக்கிறேன்.
சரிங்க, இப்போ பொதுவாக இந்த விதை உற்பத்தி செய்யும் போது அதற்கான விற்பனை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு? நீங்கள் யார் கூடையாவது டைஅப் வச்சிருக்கீங்களா?
பொதுவாக விதை என்பது புதிய ரகங்கள்லாம் முன்னாடியே சொன்னபடி புதிய ரகங்கள் மிக நல்ல தரமான விதையாக இருக்கும்பொழுது விதை உற்பத்தி வந்து இப்போ எந்த பயிர்களுக்குமே மிக அதிகமான விதை தேவை இருக்கிறது. ஏன்ட்ட விதை இருக்குதுன்றது தெரிஞ்சாவே நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. இது தவிர நான் இதுக்கப்புறம் நெல் விதை உற்பத்தியெல்லாம் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட அரசு சார் நிறுவனம் அரசாங்கத்தோட இந்த மாதிரி தொடர்பு கொண்டும் கொடுத்துருக்கிறாங்க. அண்மையில் ஒரு 2 ஆண்டுகளாக புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மை தொழில் சார் நிறுவனம் அதோடு சேர்ந்து நிறைய உற்பத்தி பண்ணி விற்றுருக்கிறேன். ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து உற்பத்தி பண்ணுவோம் ஒரு சில ரகங்களை, அது விற்காம கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அந்த விதை உற்பத்தி செய்யினே இருக்கும்போது 1 வருஷம் கூடுதல் லாபம் கிடைக்கும், 1 வருஷம் சற்று லாபம் கிடைக்கும், 1 வருஷம் கொஞ்சம் லாபமே இல்லாத மாதிரி கூட இருக்கும். எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ நம்மளால பல விவசாயிகளுக்கு சிறந்த விதைய தரமா உற்பத்தி பண்ணி தர முடியும்ன்ற மனநிறைவு உண்டு, கண்டிப்பா லாபமும் உண்டுங்க. அந்த மாதிரி நான் தானேவும் நேரடியாக வித்திருக்கிறேன், ஒரு சில துறைகளோட சேர்ந்தும் வித்திருக்கிறேங்க.
சரிங்க. இப்ப நெல் கூட விதை உற்பத்தி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, நெல்ல என்ன ரக விதைகளை உற்பத்தி பண்றீங்க? வீரிய ரகங்களா இல்ல சாதாரண இந்த ரகம்னு சொல்றமே அதுங்களா?
சாதாரண ரகம் தாங்க. அதிகப்படியா நான் உற்பத்தி பண்றது மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, அதுல பெரும் முக்கியத்துவம் கொடுக்கறதுங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏடிடி 37, 36 அந்த மாதிரி குறுகிய கால ரகங்கள். குறிப்பா வந்து நெல்லில் நான் 3-4 ரகங்களை மட்டும்தானே தேர்வு செய்து உற்பத்தி பண்றதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பொன்னி பார்த்தீங்கன்னா விதை உற்பத்தி கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ண முடியாது, கொஞ்சம் அதில் மிக அதிக கவனம் செலுத்தணும். கதிர் வந்த உடனே கீழே சாஞ்சிருங்க, சாஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மற்ற கலவன்களை அகற்ற முடியாது. அதனால வந்து அதை அந்த LFR பண்ணிவிடுவாங்க, லேண்ட் ஃபார் ரிஜெக்ட் அண்ட் சர்வேஷன்லேருந்து. அந்த மாதிரி நேரத்தில் அது நம்ம தொழில்நுட்பங்கள் நம்ம துறையோடையும் பல்கலைக்கழகத்தோடய இருக்கிறதுனால இவங்க மூலயமா அடைந்த அனுபவ சார்ந்த அறிவு சார் தொழில்நுட்பங்களால் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் தரையை பிகேவ் போட்டோம்னாக்கா கொஞ்சம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் யூரியாவை குறைச்சி கொடுத்தோம்னாக்கா அதிகம் உயரம் வளர்ந்து கீழே விழாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கடைபிடித்து பொன்னி வந்து பெரும்பாலும் எல்லாரும் உற்பத்தி பண்ணுறது சிரமம். இதை உற்பத்தி பண்ணால் ஈஸியாக விற்றுரும், கூடுதல் விலைக்கும் விற்கும். அதனால் நான் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெல் உற்பத்தி செய்து விற்பனை செய்திருக்கேன்.
சரிங்க. நெல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வந்து அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு?
நெல் உற்பத்தியில் கண்டிப்பாக கலப்பினங்களே இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி கலப்பினங்கள் இருக்கக்கூடிய நெல்லை பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஒரு சில விவசாயிகளுக்கு கலப்பு இல்லாமல் ஒரு தூய்மையான விதையை வாங்கி உற்பத்தி பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறது, என்னப்பா நீங்கள் 3-2 போட்ட ஃபீல்டு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்கறது. 2-3 அடுக்காக இருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்கல. ஒரு சில நேரத்தில் அந்த தரமான விதைகள் கிடைத்தாலும் அதுக்கு கூடுதலான விலையை கொடுத்து வாங்கி அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயிகள் வந்து முன் வர வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்னமும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நான் விவசாயிகளுக்கு கொடுக்கும்போதே இதில் கிட்டத்தட்ட 100 கலப்பு கூட இருக்காது, பில் விதை இருக்காது. அதோடு இல்லை தானியம் வேறு விதை வேறு. தானியம் வந்து சமையலுக்காக உற்பத்தி செய்யப்படுகிறது, விதை வந்து பயிர் உற்பத்திக்காக விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் நல்ல விதையை வந்து உற்பத்தி பண்ணி அந்த விதையை வாங்கி நீங்கள் சாகுபடி செஞ்சீங்கனாவே நிச்சயமாக 15-20% மகசூல் கூடுதலாக எடுக்க முடியும். விளையக்கூடிய விளைபொருட்கள் அத்தனையும் விதை அல்ல. விதைக்கு தனியாக பிரித்து எடுக்கும்பொழுது தரமான விதைகள் கிடைக்கும், அதில் மிக அற்புதமான தரமான விளைச்சல் கிடைக்கும்ன்றது நான் கண்ட உண்மையும். பல விவசாயிகள் என்னிடம் வாங்கி அவங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னது சரியாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு திருப்பி செய்திகளையும் கொடுத்துருக்குறாங்க, பலன் கண்டிருக்கிறாங்க.
சரிங்க. பொதுவாக இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கருவிகள் இந்த நிலக்கடலையிலையும் சரி இந்த விதை பிரித்தெடுக்கக்கூடிய கருவியோ அல்லது நெல் சாகுபடியில் நாட்டு நடவுலேருந்து அறுவடை வரைக்குமே கருவிகள் இருக்குது, இந்த மாதிரி கருவிகள் ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா?
கிட்டத்தட்ட நான் வந்து மேக்சிமம் இது வரைக்கும் கருவிகளை பயன்படுத்தாமல் விவசாயம் பண்ணின்னு வரேங்க. தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் அறுவடைக்கு கருவிகளை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. நிச்சயமாக விதை உற்பத்தி பண்ணும்பொழுது கையால் தான் அடித்து உற்பத்தி பண்ணணும், வேற வழியே இல்லாமல் காரணத்தினால. இப்போ வந்து ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலை, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வர மாதிரி இருக்கும், ஆளே கிடைக்காது. ஆள் மூலியமாக நீங்கள் இதை அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயம் மழையினால் பாதிப்பு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை நான் கருவிகளை வச்சு பயன்படுத்தியிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் மிக முக்கியமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி இங்கே சொல்லணும். நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வானிலை முன் அறிவிப்பு மையம்னு சொல்லலாம், இதை வானிலை ஆராய்ச்சி மையம்னு சொல்லலாம். இங்கே பேராசிரியர் திரு பாலசுப்ரமணியன் சார் இருந்தாங்க. இவங்ககிட்ட நான் தொடர்ந்து ஒரு 15-20 காலமாக விதைப்புக்கோ அறுவடைக்கோ முன்னாடியே அவங்ககிட்ட ஒரு முன்னறிவிப்பை கேட்டுக்குவேன். இது எனக்கு 100-80% மிக துல்லியமாக இருந்தது. இதனால் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ஏக்கர் நெல் அறுவடை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் என்ன சார் எங்களுக்கு ஏதாவது ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்கா, தம்பி விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் 2 நாளில் மழை வர வாய்ப்பு இருக்குதுன்னாரு. நான் அந்த அறுவடையை நிறுத்திட்டேங்க. அதுக்கப்புறம் 2 நாள் நல்ல மழை பெஞ்சுது. நான் அறுத்திருந்தா கண்டிப்பாக அந்த மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு 2 நாள் சாதாரண மழை வந்து அப்புறம் காஞ்ச உடனே திருப்பி 1-2 நாள் கழிச்சு அறுத்தேன். அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வரல. இந்த மாதிரி நம்ம பல்கலைக்கழகத்தில் கொடுக்கக்கூடிய அறிவுசார் தொழில்நுட்பங்களை முறையானவங்களை அணுகி அதை துல்லியமாக செயல்படுத்தணும்னா 80% அளவுக்கு ஒரு சில நேரத்தில் அவங்க சொல்றது தவறுதலாக கூட பெய்யாம, 1 வருஷம் சொன்னாங்க பேயல, அதனால பெய்யாதது கூட பேஞ்ச வருஷத்தில் என்னை அந்த பயிர்லேருந்து பாதுகாத்து ஒரு பெரும் இழப்பை தவிர்த்த மாதிரி தான்.
சரிங்க. இப்ப விதை உற்பத்தி அப்படிங்கும்போது அதற்கான விதைகள் வந்து முக்கியமா நீங்க எங்க இருந்து உங்களுக்கு வாங்குறீங்க?
இப்ப வல்லுநர் விதையை பல்கலைக்கழக விதை பிரிவுல இருந்து வாங்கியிருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்க கிட்ட எனக்கு இந்த சாகுபடி பண்ண போற ஆண்டுல இந்த வல்லுநர் விதையில இவ்வளவு வேணும்னு ஆடுதுறையில வந்து பொன்னி விதை வாங்கியிருக்கிறேன். இங்க கோயம்புத்தூர்ல இதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்துல விதை பிரிவு தனியா இருக்குது. அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ரகங்கள்ல இவ்வளவு விதை வேணும் அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க நீங்க இந்த விதையை இந்த இடத்துல எடுத்துக்கலாம், நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்கள்ல எது எது எங்க கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தகவலை கொடுத்து ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நேரில் எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம், டிடி அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க பார்சல்லையும் அனுப்புவாங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. ரெண்டாவது வல்லுநர் விதைக்கு, இப்போ ஆதார நிலை விதை என்னும்போது ஃபவுண்டேஷன் 1 அந்த மாதிரி டேக் இருக்கக்கூடிய விதைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதையும் நான் எடுத்து அதில் எனக்கு திருப்தி இருந்தால் வாங்கிக்குவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொன்னி நெல்லில் ஒரு சிகப்புவா ஒரு மட்டன்னு சொல்லுவாங்க, ஒரு அதாவது 100 அரிசியில் 2 அரிசி அப்படி இருந்தால் கூட வாங்குற வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிகப்பு அரிசியை அந்த வெள்ளை அரிசி ஆக்கிறதுக்காக நாங்கள் கூடுதலாக அதை வந்து தேய்க்க வேண்டியிருக்கோம், அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு வந்து அரிசினுடைய அவுட்புட் குறையும் அப்படின்னு சொல்லி, இதுக்காக இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் வராதுங்க, விவசாயிகிட்ட மூட்டைக்கு 50 ரூபா 100 ரூபா குறைச்சி வாங்குறதுக்காகவே இப்படி பண்ணுவாங்க. இதான் நான் சொன்னேன், இப்போ நல்ல விதைகளை வாங்கி உற்பத்தி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் விதைகளை வந்து பல்கலைக்கழகத்திலையும் வாங்கியிருக்கிறேன், தனியார் விதை நிறுவனங்களையும் வாங்கியிருக்கிறேன், அந்த மாதிரி வாங்கி தாங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறேன்.
இதுவரைக்கும் விதை உற்பத்தியில தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க பி விஸ்வநாதன் அவங்க. நேயர்களே, நீங்களும் வெற்றிகரமா விதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உழவரா இருந்தா உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய சமுதாய வானொலி மூலமா மற்ற நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற சமுதாய வானொலி நிலையத்துக்கு நேர்லையும் வரலாம், அல்லது 243-1055 அப்படிங்கிற தொலைபேசியில தொடர்பு கொண்டும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.